உதகை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் மதுரை மீனாட்சி மிஷன் மருத்துவமனையின் இருதய நோய் சிகிச்சை நிபுணர் திரு டாக்டர் எஸ் செல்வமுனி அவர்கள் இதய நோய் அறிகுறிகளும் சிகிச்சை முறைகளும் குறித்து பல தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார். உடன் உரையாடுபவர் நமது சமூக செய்தியாளர் செல்வி அபிராமி அவர்கள். நேயர்களே, அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
வணக்கம் சார்.
புதுகை நேயர்களுக்கு வணக்கம்.
உங்களை பத்தி சொல்லுங்க சார்.
நான் டாக்டர் செல்வமணி, இன்டர்வென்ஷன் கார்டியாலஜிஸ்ட். இங்கே மதுரை மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டலில் சீனியர் இன்டர்வென்ஷன் கார்டியாலஜிஸ்டாக இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 24 வருஷமாக இங்கே இன்டர்வென்ஷன் கார்டியாலஜிஸ்டாக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். இருதய நோய்களுக்கு பண்ண வேண்டிய எல்லா சிகிச்சையும் எல்லா வைத்தியமும் இங்கே நான் பண்ணிட்டுருக்கேம்மா.
ஏன் சார் உங்களுக்கு டாக்டர் படிக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் வந்துச்சு?
நாங்கள் சின்ன வயசுலேருந்து இருக்கும்போது பல தொழில்கள் இருக்குது. ஒன்று முதல் முதலாக ப்ராபப்ளி ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் போக போக ஜென்ரல் சர்வீஸ்க்கு மெடிக்கல் லைன் நல்லா இருக்குங்கிறதுக்காக அப்படியே இன்ட்ரெஸ்ட் மாதிரி மெடிசன் ஃபீல்டு சீட்டு கிடைச்சதுனால அப்படியே வந்து டாக்டர் ஆகிட்டேன்.
அதே சார் வந்து இதயத்தை பற்றி படிக்கணும் ஸ்பெஷலாக அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்டா, இல்லை அதுக்கு தான் சீட்டு கிடைச்சிச்சா சார்?
அப்படி இல்லைம்மா, நமக்கு ஒரு ஒரு ஸ்டேஜ்லேயும் அந்த இன்ட்ரெஸ்ட் மாறிட்டே இருக்கும். நான் டாக்டர் எம்பிபிஎஸ் முடித்த உடனே சர்ஜன் ஆகணும்னு நினச்சிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பொது மருத்துவம் ஜென்ரல் மெடிசன் படிக்கும்போது கிட்னி டாக்டர் ஆகணும்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் போக போக அப்படியே சூழ்நிலைகள் மாறும்போது இறுதி பிரிவு நோய்களை பேஷண்ட்ஸை பார்க்கும்போது அதில் ஒரு ஆர்வம் வந்து ஐ பிகேம் எ கார்டியாலஜிஸ்ட்.
ஓகே சார், இதயத்தில் என்னென்ன சம்மந்தமான நோய்கள்லாம் வரும் சார்?
ஆமாம், இருதயம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு உறுப்பு நம்ம மனித உடலில். இருதயம் நின்றுட்டா தான் மனிதன் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சாகிற வரைக்கும் இருதயம் துடிச்சிட்டே இருக்கணும் ஒன்று, சரியா? இப்போ இந்த இதில் வரக்கூடிய வியாதிகளை நம்ம ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று வந்து பிறப்பிலிருந்தே வரக்கூடிய வியாதிகள், அதாவது கன்ஜெனைட்டல் ஹார்ட் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். இன்னொன று வந்து பிறந்த அப்புறம் காலப்போக்கில் வரக்கூடிய வியாதிகள், அது வந்து அக்வைர்டு கார்டியாக் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். இது ரெண்டு வகையாக பிரிக்கலாம். பிறப்பிலிருந்தே வரக்கூடியது அது ஒரு வகையான வியாதிகள், அதை பற்றி கொஞ்சம் அப்புறம் பேசும். பட் ரொம்ப முக்கியமான நோய்கள் அப்படின்னா இந்த அக்வயர்ட் ஹார்ட் டிசீஸில் வந்து ஒன்று கொரோனரி ஹார்ட் டிசீஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது இந்த மாரடைப்பு வருது இல்லையா, அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான வியாதி. அதுக்கடுத்து வந்து ருமாட்டிக் ஹார்ட் டிசீஸ், நம்ம இந்தியா மாதிரி டெவலப்பிங் கண்ட்ரீஸில் ருமாட்டிக் ஹார்ட் டிசீஸும் ரொம்ப காமன். இப்போ ருமாட்டிக் ஹார்ட் டிசீஸ் அப்படின்னா இருதயத்தோட வால்வுகளையும் அதே மாதிரி முட்டிகளையும் பாதிக்கக்கூடிய ஒரு வியாதி. இது வந்து நம்ம டெவலப்பிங் கண்ட்ரீஸ்ல நிறைய குழந்தைங்களுக்கு யங்ஸ்டர்ஸ்க்கு இந்த பாதிப்பு கொண்டு வருது. பட் அதுபோல முக்கியமானது கொரோனரி ஹார்ட் டிசீஸ், அதாவது இந்த மாரடைப்பு வருது இல்லையா, அந்த வியாதி தான் ரொம்ப முக்கியமான வியாதி. அதை பத்தி தான் நம்ம நிறைய பேசணும். அதை நம்ம தடுத்தாலே நிறைய சாவுகளை, அதாவது இருதய நோயில முக்கியமான ஒரு வியாதிய சரிப்படுத்துற மாதிரி இருக்கும்.
நிறைய பேருக்கு இப்ப ஹார்ட் அட்டாக் ரொம்ப வந்துட்டு இருக்கு சார். சின்ன வயசுல பாத்தீங்கன்னா ரொம்ப ஹார்ட் அட்டாக் வந்துட்டு இருக்கு, அதுக்கெல்லாம் என்ன சார் காரணம்?
ஆமா, இப்போ ஒரு 25-30 வருஷத்துக்கு முதல்ல பார்த்தோம்னா மாரடைப்பு வந்து ரொம்ப வயசானவங்களுக்கு தான் வந்துட்டு இருந்தது. அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். அதாவது ஒருவேளை அந்த காலத்துல அந்த நோயை கண்டுபிடிக்கிற வசதி வாய்ப்புகள் கம்மியா இருந்திருக்கலாம், அல்லது அப்ப இருந்தா உணவு பழக்கங்கள், லைஃப் ஸ்டைல், இதெல்லாம் வந்து காரணமா இருக்கலாம். பட் இப்போ லாஸ்ட் ஒரு 10-20 வருஷமா பாத்தீங்கன்னா அது இந்தியா மாதிரி நாடுகள்ல, நம்ம இந்தியால அதாவது இந்த சவுத் ஈஸ்ட் ஏசியால இருக்கிற நாடுகள்ல ரொம்ப சின்ன வயசுலயே மாரடைப்பு வந்துருது. 25-30 வயசு, 35 வயசு, 40 வயசுல வந்து மாரடைப்பு வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. இதுக்கு ஒண்ணுதான் காரணம் சொல்ல முடியாது, இதுக்கு பல காரணங்கள் இருக்கு. ஒண்ணு முக்கியமானது வந்து லைஃப் ஸ்டைல், அதாவது நம்மளோட வாழ்வின் முறை. முதல்ல இருந்த மாதிரி இப்ப இல்லாம ரொம்ப ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கு. யங் ஏஜ்லயே வந்து லைஃப்ல நிறைய அச்சீவ் பண்ணணும், நிறைய சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்துல எக்ஸஸா ஒர்க் பண்றது, ஏதோ ஒரு ஒர்க்கை அச்சீவ் பண்றதுக்காக நிறைய ஸ்ட்ரெஸ் உருவாக்கிக்கிறது, இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு காரணமா இருக்கு இப்ப யங்ஸ்டர்ஸ்க்கு வர்றது. அதுவும் பொதுவா மெயினா பார்த்தோம்னா இந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் இவங்களுக்கெல்லாம் வந்து யங் ஏஜ்ல மாரடைப்பு வர்றதுக்கு காரணம் இந்த ஸ்ட்ரெஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அது போக நெக்ஸ்ட் காமன் முக்கியமான ஒரு காரணம்னா நம்ம உணவு பழக்கங்கள். முதல்ல மாதிரி நாம லாட் ஆஃப் கிரெயின்ஸ், வெஜிடேரியன் ஃபுட்ஸ் இதெல்லாம் எடுக்காம இப்ப நிறைய ஜங்க் ஃபுட்ஸ், அதாவது ஃபாஸ்ட் ஃபுட், எண்ணெயில வறுத்தது பொரிச்சது ஐட்டம்ஸ் ஃபாஸ்ட் ஃபுட்னு வருது இல்லை, இந்த பீஸா நம்ம ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரி நிறைய சாப்பிட்றதும் ஒரு ரீசனா இருக்கு. நம்பர் மூணாவது காரணம் வந்து லேக் ஆஃப் எக்ஸசைஸ், அதாவது நாம உடல் பயிற்சி ரெகுலரா பண்ணணும், அட்லீஸ்ட் வாக்கிங் பண்ணணும். முதல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம வயசானவங்க ரொம்ப கடினமா உழைப்பாங்க, ஸோ விவசாயம் பண்ணுவாங்க, ஃபீல்ட்ஸ்ல நல்லா உழைச்சி நல்லா வேர்த்து இது பண்ணி பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்ப வந்து உடல் பயிற்சியே ரொம்ப குறைஞ்சு போச்சு, அதுவும் ஒரு முக்கியமான காரணம். இது போக அதை முக்கிய அதர் ரீசன்ஸ் வந்து ஒன்று சிகரெட் பிடிக்கிறது, புகை பிடிக்கிறது, அதே மாதிரி சுகர். நிறைய பேருக்கு இப்ப டயபெட்டிஸ் எங்கேஜ்லயே வருது, அந்த சுகர் வியாதி வர்றவங்களுக்கு, ரத்த அழுத்தம் அதிகமா இருக்கிறவங்களுக்கு, அது பிளட் ப்ரெஷர் கூட இருக்கிறவங்களுக்கு, உடல் பருமன் ஒபிசிட்டின்னு சொல்லுவோம் அது இருக்கிறவங்களுக்கு இந்த மாரடைப்பு வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம்தான்.
ஹார்ட் அட்டாக்கும் கார்டியாக அரெஸ்ட் அப்படின்றதுக்கும் என்ன சார் வேறுபாடு?
அதாவது இது நிறைய பேருமே கார்டியாக் அரெஸ்ட் ஹார்ட் அட்டாக் ரெண்டுக்குமே கன்ஃபியூஸ் பண்ணிக்குவாங்க. ரெண்டுமே வந்து கொஞ்சம் வித்தியாசமான ஒரு இதுதான். இப்போ மாரடைப்பு ஆர் ஹார்ட் அட்டாக் அப்படின்னா என்னன்னா, இப்போ இருதயத்துக்கு போற ரத்த நாளங்கள் இருக்கு இல்லையா, அது பேர் வந்து கொரோனரி ஆர்ட்ரீஸ்ன்னு சொல்லுவோம். அந்த ரத்த நாளத்துல திடீர்னு அடைப்பு ஏற்பட்டு இருதயத்தோட சில பகுதிக்கு ரத்த ஓட்டமே இல்லாம நிக்கிறது பேரு தான் ஹார்ட் அட்டாக் சொல்றது. கார்டியாக் அரெஸ்ட் அப்படின்னா இதுக்கு பல காரணங்கள் இருக்கு. கார்டியாக் அரெஸ்ட்ல இருதயம் திடீர்னு நின்று போகும், அதாவது துடிக்காம அப்படியே நின்று போகும், அது பேரு தான் வந்து கார்டியாக் அரெஸ்ட் சொல்லுவோம். கார்டியாக் அரெஸ்டுக்கு பல காரணங்கள் இருக்கு, அதாவது மாரடைப்பும் ஒரு காரணமா இருக்கலாம், அல்லது வேற பல ரீசன்னால கார்டியாக் அரெஸ்ட் வரலாமா.
இருதய நோயின் பொதுவான அறிகுறி என்ன சார்?
இப்போ இருதய நோயின் எடுத்துக்கிட்டோம்னா, இப்ப மாரடைப்பு பத்தி பேசுறோம் அல்லது இந்த கொரோனரி ஆர்டரி டிசீஸ் பத்தி பேசுறோம் அப்படின்னா, அதுக்கு ரொம்ப முக்கியமான அறிகுறி என்னன்னா நெஞ்சு வலி. பொதுவா இந்த இருதயத்துக்கு போற ரத்த நாளத்துல அடைப்பு ஏற்பட்டுட்டா அது நெஞ்சு வலி வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அதாவது ஆரம்பத்துல பேஷண்ட் கொஞ்சம் தூரம் நடந்தா நெஞ்சு வலி வரும், அதுக்கப்புறம் போக போக அந்த நடக்கிற அளவு குறைஞ்சிட்டே வந்து வந்து வலிகள் அதிகமாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஒண்ணு. நம்பர் டூ, இப்போ என்ன ஆகும்னா, இந்த சில பேருக்கு நெஞ்சு வலியே தெரியாம வேற மாதிரி, ஃபார் எக்ஸாம்பிள் கேஸ்ட்ரைட்டிஸ்னு சொல்லுவோம், அதாவது அசிடிட்டின்னு ஃபீல் பண்ணுவாங்க, வயிற்றுல எரிச்சலா வரலாம். அதே மாதிரி இந்த எரிச்சலும் வலியும் வந்து அப்படியே கைகளுக்கு பரவலாம், இடது கைக்கு பரவலாம், வலது கைக்கு பரவலாம், இதே மாதிரி கழுத்து வரைக்கும் இந்த வலிகள் பரவலாம். இந்த வலி கூட பொதுவா வேர்வைகள் வரலாம், இல்ல சில பேருக்கு மயக்கம் போட்டு கூட விழுந்துடலாம். இதெல்லாம் வந்து ரொம்ப காமனான சிம்டம்ஸ். இப்ப திடீர்னு மாரடைத்தானவங்களுக்கு என்ன ஆகும்னா, சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கும் போது சிவியரா நெஞ்சு வலி வரும் வந்து, இது கூட வேர்வை, வாந்தி, கிருகிருப்பு, மயக்கம் இதெல்லாமே வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இது இல்லாம சுகர் இருக்கிறவங்களுக்கு மிகவுமே வலியே நெஞ்சு வலியே இல்லாம திடீர்னு கூட மாரடைப்பு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அல்லது சில பேருக்கு நெஞ்சு வலியே இல்லாம வெறும் மூச்சு திணறல், மயக்கம் இந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸ்ல பிரசன்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு. பட் ரொம்ப முக்கியமான சிம்டம்ஸ் அப்படின்னா நெஞ்சு வலி தான். அதுவும் அந்த நெஞ்சு வலி அப்படின்னா இடது பக்கம் மார்புல அப்படியே போட்டு அழுக்கிற மாதிரியோ அல்லது சிவியரா மூச்சு விட கஷ்டமா இருக்கிற மாதிரியோ இருந்து கைகளுக்கு அல்லது கழுத்துகளுக்கு எல்லாம் அந்த வலி பரவிச்சுன்னா இருதயத்தோட வலியா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம்.
ஓகே சார், இருதய ஆஞ்சியோகிராம் அப்படின்னா என்ன சார்?
இப்ப ஆஞ்சியோகிராம் அப்படிங்கிறது வந்து இது ஒரு டெஸ்ட் தான். இந்த டெஸ்ட் எப்படி எதுக்காக இது பண்றோம் அப்படின்னா, நம்ம இருதயத்துக்கு போற ரத்த நாளங்கள்ல அடைப்பு ஏற்பட்டிருக்கா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பல விதங்கள் இருக்கு. அதுக்கு பொதுவாக இசிஜி எடுப்போம், எக்கோ ஸ்கேன் எடுப்போம், அப்புறம் மிஷின்ல நடக்கிற டெஸ்ட், ட்ரெட்மில் எடுப்போம். இது எல்லாம் வந்து ஒரு 60% 70% இருக்கா இல்லையாங்கிறதுக்கு ஒரு அறிகுறி கொடுக்கும். ஆனா ஆஞ்சியோகிராம் டெஸ்ட்ல தான் 100% கரெக்டா ரத்த நாளத்துல அடைப்பு இருக்கா இல்லையான்னு சொல்ல முடியும். இது எப்படி பண்ணுவோம்னா, கைகள்லயோ அல்லது தொடைகள்ல இருந்தோ ஒரு நரம்பு வழியாக ஒரு டியூப் மாதிரி செலுத்தி இருதயத்துக்கு போற ரத்த நாளத்துல கான்ட்ராக்ட் சொல்லுவோம், அதுல டை இன்ஜெக்ட் பண்ணி அடைப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கறத கண்டுபிடிச்சிடும். இதுக்கு என்ன பண்ணுவோம்னா, ஒரு பெரிய எக்ஸ்ரே மிஷின் மாதிரி, இது பேர் வந்து கேட்லாப்னு சொல்லுவோம், இதுக்கு அடிவாரம் நாம இந்த டைய கொடுத்து நாம அந்த எக்ஸ்ரே மாதிரி அதுல ப்ரொஜெக்ட் பண்ணுவோம். தனிமம்னா இருதயத்துக்கு போற ரத்த நாளத்துல அடைப்பு இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த டெஸ்ட் பேர் தான் கொரோனரி ஆங்கியோகிராம். இப்போ ஆங்கியோகிராம் பத்தி பேசணும்ல, இந்த ஆங்கியோகிராம்ல அடைப்புகளை பார்த்துடலாம். பார்த்துட்டு இந்த ஆங்கியோகிராம் வழியாகவே அடைப்புகளை நீக்கிற வைத்தியத்தை பத்தி பேர் வந்து ஆங்கியோபிளாஸ்டின்னு சொல்லுவோம். இந்த ஆங்கியோபிளாஸ்டின் என்ன பண்ணுவோம்னா, ரத்த நாளத்தில் இருக்கிற அடைப்பு ஆன்டியோல பார்த்துட்டோம்னா பலூன் வழியாக அந்த அடைப்புகளை நீக்கி திருப்பி அடைப்பு சுருங்காம இருக்கிறதுக்கு ஸ்டென்ட்னு வச்சிருவோம். இது பேர் வந்து ஆன்ஜியோபிளாஸ்டி ஸ்டென்டிங் சொல்லுவோம். அது போக இப்போ ஆன்ஜியோகிராம் வந்து இப்ப கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருஷமா இப்ப ஹார்ட் அடைப்பா இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது போக இப்ப ரொம்ப அட்வான்ஸா இன்ட்ராவாஸ்குலர் இமேஜிங் எல்லாம் சொல்றோம். அதுல வந்து OCTன்னு இருக்காது நீ அப்படின்னா ஆப்டிக்கல் கோஹரன்ஸ் டொமோகிராஃபி, இன்ட்ராவாஸ்குலர் அல்ட்ராசவுண்ட், இது ரெண்டு கருவியுமே வந்து ஆங்கியோகிராம விட அதிகமா தெளிவாக அடைப்புகளையும் அடைப்போட அமைப்பையும் நமக்கு கிளியரா சொல்லும். இதை வந்து நம்ம சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு ஸ்பெஷல் கேமரானே எடுத்துக்கலாம். இதுல வந்து அடைப்புகளை நல்லா பார்க்கக்கூடிய ஒரு கருவி பேரு தான் OCT அண்ட் IVUS. இது ஸ்பெஷல் கேமரா, இது ஆங்கியோ கூட அடைப்போட தன்மையை ரொம்ப கிளியரா காமிக்கும்.
இருதய மாற்று அறுவை சிகிச்சை அப்படின்னா என்ன சார்?
ஆமா, ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் சொல்றீங்க. அதாவது இப்போ இருதயம் வந்து பல காரணத்துக்காக பலவீனம் ஆயிடும். ஸோ பல ரீசன்ஸ்னால பலவீனம் ஆயிடுச்சுன்னா நான் அதுக்கு நாம நிறைய மருந்துகள்லாம் கொடுப்போம். அதே மாதிரி நிறைய வைத்தியங்கள் ஆங்கியோபிளாஸ்டி பண்ணுவோம், அடைப்பை நீக்குவோம், பைபாஸ் சர்ஜரி பண்ணலாம், வால்வ் எல்லாம் மாற்றி வைக்கலாம். இதெல்லாம் பண்ணினாலுமே இருதயம் கொஞ்ச நாள்கள்ல அப்படியே பலவீனமே ஆயிட்டே வந்துருச்சு. எவ்வளவு மருந்து கொடுத்தாலும் பத்தாது. பேஷண்ட்டுக்கு மூச்சு திணறல் இருந்துட்டே இருக்கும், ஹார்ட்டோட பம்பிங் வந்து அந்த பேஷண்ட்டுக்கு பத்தாம போகும். அப்போ இப்படி இருக்கும்போது ஒரு கண்டிஷன்ல என்ன பண்ணணும்னா, இவங்களோட இருதயத்தை மற்றவங்களோட இருதயத்துக்கு மாற்றி வைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், யாராவது பிரெயின் டெத்னு சொல்லுவோம், யங்ஸ்டர்ஸ் இப்போ ஆக்சிடென்ட்டு இல்லை வேற காரணத்தினால இறந்துருவாங்க. அவங்க வந்து பிரெயின் டெத்தாக இருக்கும்போது அவங்களோட இருதயத்தை வந்து எடுத்து இந்த மாதிரி ஹார்ட் வீக்காக இருக்கிறவங்களுக்கு பொருத்தினோம்னா இது பேர் தான் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட்னு சொல்லுவோம். இப்படி பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, இந்த புது இருதயத்தினால அவங்களோட ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் பம்பிங் எல்லாம் நல்லா நார்மலைஸ் ஆயிடும். அந்த பேஷண்ட் ரொம்ப வருஷத்துக்கு நல்லா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இந்த வைத்தியத்துக்கு பேர் தான் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் அப்படிங்கிற இது, அதாவது இருதய மாற்று அறுவை சிகிச்சை. பட் இதுல என்ன பிரச்சனைனா, இந்த டோனர் ஹார்ட் நிறைய கிடைக்காது. இப்போ இந்தியாலயே எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு பல லட்சம் பேருக்கு ஹார்ட் வீக்கா இருக்கும், எல்லாருக்குமே இது கிடைக்காது. மிஞ்சி மிஞ்சி போனா 5-10 ஹார்ட் தான் ஆல் ஓவர் இந்தியாலயே ஒரு மாசத்துக்கு கிடைக்குது. அத்தனை பேருக்கு தான் இந்த ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முடியும். அதுதான் ஒரு பெரிய லிமிடேஷன் இந்த ட்ரீட்மெண்ட்டோட.
ஓகே சார், பொதுவா உங்கள்கிட்ட வர பேஷண்ட்ஸ்லாம் எனக்கு ஹார்ட்ல இந்த ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ராப்ளம் குறிப்பிட்டு இந்த ப்ராப்ளம் தான் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன ப்ராப்ளம்னால நிறைய பேஷண்ட்ஸ் வராங்க சார்?
இப்போ சமீபத்தில் லாஸ்ட் ஒரு 15 வருஷமா பார்த்தீங்கன்னா மாரடைப்பு, அதாவது கொரோனரி ஆர்டரி டிசீஸ் தான் ரொம்ப காமன். இருதயத்துக்கு போற ரத்த நாளத்துல அடைப்பு ஏற்படுறதுனால வேற வியாதியும் ஏற்கனவே சொன்னேன், அதுதான் இப்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அதுக்கு அடுத்து வரக்கூடிய வியாதி வந்து ருமேட்டிக் ஹார்ட் டிசீஸ். இது வந்து இருதயத்தோட வால்வ்கள்ல வரக்கூடிய கோளாறு, அந்த வியாதி அதிகமா வருது. மூணாவது வந்து கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிசீஸ், அத பிறப்புல இருந்து இருதய இருக்கிற ஓட்டை அல்லது சுருக்கம், இந்த வியாதிகள் மூணாவது. பட் ரொம்ப காமனா வரக்கூடியது வந்து கொரோனரி ஹார்ட் டிசீஸ், அதாவது இந்த மாரடைப்பு வியாதி முக்காவாசி நாமளே குறைச்சிக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கொரோனரி ஆர்டரி டிசீஸ் வர்றதுக்கு காரணங்கள் வந்து, ஒண்ணு வந்து நான் ஏற்கனவே சொன்ன லேக் ஆஃப் எக்ஸசைஸ், அதாவது உடல் பயிற்சியே இல்லாம இருக்கிறது. நம்மளோட உணவு முறைகள், அதாவது எண்ணெயில வறுத்தது பொறிச்சது, இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு இந்த மாதிரி சாப்பிட்றது, புகை பிடிக்கிறது, ஸோ இந்த மாதிரி பழக்கங்களை நம்ம கொஞ்சம் மாத்திட்டு தினமும் அட்லீஸ்ட் ஒரு 1/2 மணி நேரம் ஒரு வகையான எக்ஸசைஸ். இப்போ அமெரிக்கன் ஹார்ட் அசோசியேஷன் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு வாரத்துக்கு 180 நிமிடம் நாம பிரிஸ்க் எக்ஸசைஸ், அதாவது நடக்கிறது அல்லது ஓடுறது இல்ல சைக்கிள் ஓட்டுறது அல்லது இப்ப ஏதோ ஒரு வகையான எக்ஸசைஸ் ஒரு அரை மணி நேரத்துக்கு டெய்லி அல்லது ஒரு வாரத்துக்கு 150 நிமிடம் செஞ்சா அது இருதயத்துக்கு நல்லது, மாரடைப்பு வர்றத தடுக்கலாம்னு சொல்றாங்க. ஒண்ணு. ரெண்டாவது வந்து நம்ம சாப்பிடுற டயட்ல மெயினா வந்து நிறைய கிரீன் லீஃபி வெஜிடபிள், ஃப்ரூட்ஸ், அதாவது பல வகைகள், காய்கறிகள், இந்த டீப் ஃப்ரைட் ஐட்டம்ஸ் இது எல்லாம் வந்து குறைச்சிட்டு நம்ம ஹை ப்ரோட்டீன்ஸ் ப்ராபப்ளி இந்த பருப்பு வகைகள் அல்லது ஃபிஷ், மீன், இந்த நட்ஸ் இருக்கு இல்லையா, கேஷ்யூ நட்டு, ஆல்மண்ட்ஸ், பாதாம் பருப்பு, இதை இந்த ஐட்டம் எல்லாம் கொஞ்சம் அதிகமா சேர்க்கறதுனால நம்ம டயட்ல இருந்தும் இந்த மாரடைப்பை வரக்கூடிய வாய்ப்பை குறைச்சிக்கலாம். இன்னொன்னு, இப்ப யாருக்காவது ரத்த அழுத்தமோ அல்லது சுகரோ இருக்கு அப்படின்னா ரத்த அழுத்தத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு கரெக்டான மருந்துகள் சாப்பிடணும். அதே மாதிரி சுகர் லெவல கண்ட்ரோலா இருக்கிறதுக்கு அதுக்கு வேண்டிய வைத்தியம், சுகருக்காக சாப்பிட வேண்டிய மருந்துகள் அல்லது இன்சுலின் போட்டு கண்ட்ரோலா வச்சுக்கிட்டா மாரடைப்பு வரக்கூடிய வாய்ப்பை கண்டிப்பாக குறைச்சிக்கலாம். இன்னொன்னு, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உடல் பருமன், அதுக்குமே வந்து நம்ம டயட் கண்ட்ரோல், ரெகுலர் உடல் பயிற்சி அல்லது எக்ஸசைஸ் பண்ணி நம்ம வெயிட்டை, அதை உடம்புல வெயிட்டை குறைச்சிட்டோம்னா அகைன் மாரடைப்பு வரக்கூடிய தன்மையை குறைச்சிக்கலாம்.
ஓகே சார், இப்ப வந்து ஹார்ட் ஆபரேஷன் எல்லாம் பண்ணிருக்காங்கல்ல சார், பண்றது நல்லதா இல்ல கெட்டதா சார்?
அதாவதுமா எக்ஸசைஸ் வந்து எல்லாருக்குமே நல்லதுதான். ஆனால் இப்ப ஹார்ட் நார்மலா இருக்கிறவங்க யங்ஸ்டர்ஸுக்கு நம்ம எவ்வளவு எக்ஸசைஸ் பண்றோமோ அவ்வளவு நல்லது. ஆனா ஏற்கனவே ஹார்ட் பலவீனமாகி அல்லது ஆபரேஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க கெப்பாசிட்டி எவ்வளவு அப்படிங்கிறது ஒரு இண்டிவிஜுவல் ட்ரீட்டிங் டாக்டர் நாங்கள் எங்களுக்கு தெரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் பேஷண்ட்டுக்கு ஸ்டென்ட் வச்சிருக்கேன், இருதயம் பலவீனமா இருக்குன்னா அவருக்கு இங்கே ஆஸ்பத்திரியே நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஒரு ட்ரெட்மில் டெஸ்ட்னு இருக்கு, அதுல நடக்க வச்சு பார்த்தோம்னா இவருனால எவ்வளவு நடக்க முடியலாம், எவ்வளவு எக்ஸசைஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். அந்த அளவு எக்ஸசைஸ் பண்ண சொல்லுவோம். பட் பொதுவாக ஆபரேஷன் பண்ணி கொஞ்ச நாள், ஒரு 10 நாள் 15 நாள் கழிச்சு கிட்டத்தட்ட எல்லாருமே ஒரு அரை மணி நேரம் நடக்கிற அளவுக்கு கெப்பாசிட்டிக்கு வந்துருவாங்க. எக்ஸப்ட் சில பேர் தவிர, ஹார்ட் ரொம்ப வீக்கா இருந்தா அந்த பேஷண்ட்டுக்கு மட்டும் கொஞ்ச நாளுக்கு குறைவான எக்ஸசைஸ் பண்ணுங்க, போக போக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அட்வைஸ் பண்ணுவோம்.
ஓகே சார், இருதய நோயை பத்தி மக்களுக்கும் இந்த காலகட்ட இளைஞர்களுக்கும் நீங்க என்ன சார் சொல்ல விரும்புறீங்க?
ஆமா, அதாவது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும் அது, இது இந்த விழிப்புணர்வு கண்டிப்பாக தேவை. ஏன்னா உலகத்திலேயே நிறைய பேர் இப்போ ஹையஸ்ட், அதாவது காமனஸ்ட் காஸ் ஃபார் டெத், அதிகமா இறப்புகள் நடக்கிறது பிகாஸ் ஆஃப் கார்டியாக் ப்ராப்ளம்னாலதான். இந்த கார்டியாக் ப்ராப்ளம்ல வந்து 75-80% வந்து நம்ம தடுத்துக்கலாம். இன்னொரு 10-15 வந்து இப்போ தடுக்க முடியாத காரணமா இருக்கும், அதாவது நம்ம பரம்பரை, நம்ம ஜெனட்டிக்ஸ், ஜீன்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ், அது நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா ஒரு 85% கண்டிப்பாக அதை தடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதுக்கு வந்து நான் ஏற்கனவே சொன்ன முறைகள் அதை ஃபாலோ பண்ணா கண்டிப்பா முடியும். அதே மாதிரி இந்த மாரடைப்பு வந்து வந்துச்சுன்னா என்ன பண்ணணுங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். யாருக்காவது இப்ப நெஞ்சுவலி வருது அப்படின்னா உடனடியாக பக்கத்துல யாரோ டாக்டரை பார்த்து ஒரு இசிஜி எடுத்து இது மாரடைப்பு தானா அல்லது வேற ஏதோ காரணமா அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டு முடிஞ்சளவு சீக்கிரம் ட்ரீட்மெண்ட் பண்ணா நம்ம நிறைய உயிர்களை காப்பாற்றலாம். அதுக்கு என்னன்னா எல்லாருக்கும் ஒரு விழிப்புணர்வு இருக்கணும். நெஞ்சுவலி வந்தா அப்படியே வீட்டுல சும்மா உட்காந்துக்கிட்டு அசிடிட்டின்னு நினைச்சிட்டு வெறும் சோடா குடிச்சிட்டு இருக்கிறது தப்பு. ஸோ மெயினா அந்த மாதிரி நெஞ்சு வலி வந்துச்சுன்னா உடனடியா பக்கத்துல ஒரு டாக்டர் கிட்ட போய் இசிஜி எடுத்து இது ஹார்ட் ப்ராப்ளமா இல்லையா அப்படிங்கறத நாம பார்த்துக்கிறது நல்லது. இருதய மாரடைப்பா இருந்தா எவ்வளவு சீக்கிரம் நம்ம வைத்தியத்தை ஆரம்பிக்கிறோமோ அவ்வளவு பெனிஃபிட் பேஷண்ட்ஸ் கிடைக்கும். இதுதான் ஒரு முக்கியமான விஷயம், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்.
ஓகே சார், ரொம்ப நல்லாவே பேசுனீங்க சார், தேங்க்யூ சார்.
நன்றி, வணக்கம்மா.
நேர்களை, இதுவரை இதய நோய் அறிகுறிகளும் சிகிச்சை முறைகளும் குறித்து மதுரை மீனாட்சி மிஷன் மருத்துவமனையின் இருதய நோய் சிகிச்சை நிபுணர் திரு டாக்டர் எஸ் செல்வமணி அவர்கள் வழங்கிய உரையாடலை கேட்டோம். இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6380077950 என்ற எண்ணிலும், புதுகை FM91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.